நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தெற்கு ஆஸ்திரேலியாவில் யோக்டவுன் மற்றும் போர்ட் வேக்ஃபீல்ட் ஹைவே ஆகிய பகுதிகளில் பாரிய காட்டுத்தீ அனர்த்தங்கள் தொடர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10,000 மேற்பட்ட வீடுகளுக்கு மின்வெட்டு ஏற்பட்டிருந்தது. 7 மாவட்டங்களில் பேரழிவு அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் காற்றுடன் கூடிய 40°C அதிகமான வெப்பநிலை நிலவுகிறது. எரிந்து கொண்டிருக்கும் பாரிய காட்டுத்தீ தொடர்பில் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற இனி கால தாமதமாகிவிட்டதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மிக மோசமான நிலைமையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக மாநில முதல்வர் ஸ்டீவன் மார்ஷல் தெரிவித்துள்ளார்.
We've got a very professional approach to preparing ourselves in South Australia, but also in the if the incidents arises for bushfires to respond quickly and appropriately.
இதேவேளை விக்டோரியா மற்றும் குயின்ஸ்லாந்து மாநிலங்களிலும் வறட்சியான உயர் வெப்பநிலை நிலவுவதுடன் காட்டுத்தீ எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பல இடங்களில் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கும் அதேவேளை டஸ்மேனியா மாநிலத்திலும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. வெஸ்பெக் வங்கியானது பண மோசடி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை மீறியதாக ஆஸ்திரேலியாவின் நிதி தொடர்பிலான புலனாய்வு அமைப்பான ஆஸ்ட்ரேக் குற்றம் சாட்டியுள்ளது. ஏறத்தாழ 5 ஆண்டுகளில் $11 பில்லியன் மதிப்பளவு கொண்ட சுமார் 2 கோடி சர்வதேச நிதி பரிமாற்றங்களை வெஸ்பெக் அரசுக்கு அறிவிக்க தவறிவிட்டது என ஆஸ்ட்ரேக் தெரிவித்துள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை என பிரதமர் ஸ்காட் மாரிசன் மற்றும் அட்டர்னி ஜெனரல் கிறிஸ்டியன் போர்ட்டர் ஆகிய இருவரும் கருத்து தெரிவித்துள்ளனர். வெஸ்பெக் வங்கியின் இச்செயல் மிகவும் கவலை அளிப்பதாக ஆஸ்ட்ரேக் தலைமை நிர்வாகி நிக்கோல் ரோஸ் தெரிவித்துள்ளார்.
Westpac failed across several key areas. Westpac failed to appropriately assess and monitor the ongoing money laundering and terrorism financing risks associated with the movement of money into and out of Australia through correspondent banking relationships.
ஆஸ்திரேலியாவின் ரீஜனல் ஏரியா நகரம் அல்லாத பகுதிகளில் குடியேற்றங்களை ஊக்குவிக்கும் வகையில் நவம்பர் 16 அறிமுகப்படுத்தப்பட்ட 2 புதிய விசா வகைகளின் கீழ் என்னென்ன வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போதுள்ள விசா உபப்பிரிவுகளான 489 மற்றும் 187 ஆகியவை இரத்து செய்யப்பட்டு விசா உபப்பிரிவு 491 மற்றும் 494 ஆகியவை ஆஸ்திரேலியாவின் ரீஜனல் பகுதிகளில் குடியேற்றங்களை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் விசா உபப்பிரிவு 491 தொழில் ரீதியாக ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிவந்து ரீஜனல் பகுதிகளில் வசிப்பதற்கு வழியமைத்து கொடுக்கிறது. விசா உபப்பிரிவு 494 ரீஜனல் பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனத்தினால் ஸ்பான்சர் செய்யப்படுவதன் மூலம் ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்வதற்கு வழியமைத்து கொடுக்கிறது. இப்புதிய விசாக்கள் பிராந்திய சமூகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே நேரம் முக்கிய பெருநகரங்களில் மக்கள் நெருக்கத்தை குறைக்க உதவும் என குடிவரவு அமைச்சர் டேவிட் கோல்மன் ஸ்கை நியூஸிடம் இவ்வாறு தெரிவித்தார்.
So if there are needs for more immigration in regional areas, then we should seek to meet them. I mean, we've got numerous examples at the moment of regions saying we want more immigration. So South Australia's premier has called for immigration of about 15,000 people per year. We've got regions like the Goldfields in WA with 1,000 or more jobs going begging. Warrnambool has been out saying that it needs more immigration.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நியூசிலாந்து சென்றுள்ள மானுஸ் தீவு அகதியும் ஊடகவியலாளருமான பெஹோரி பூச்சானி ஒருபோதும் ஆஸ்திரேலியாவில் காலடி பதிக்க முடியாதென உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்துள்ளார். மானுஸ் தீவில் கடந்த 6 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த குர்திஷ் ஊடகவியலாளர் அடுத்த வாரம் கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெறவுள்ள இலக்கிய விழாவில் கலந்து கொள்வதற்காக விருந்தினர் விசாவில் அங்கு சென்றுள்ள நிலையில் மீண்டும் மானிஸ் தீவுக்கு திரும்பும் எண்ணம் இல்லை என்று கூறியிருந்தார். அவர் நியூசிலாந்தில் தஞ்சம் கோருவார் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இவ்விடயம் முற்றுமுழுதாக நியூசிலாந்து அரசுடன் சம்பந்தப்பட்டது என அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்தார். அதே நேரம் அவருக்கு நியூசிலாந்து அரசு அகதி தஞ்சம் வழங்கினாலும் கூட அவர் ஒருபோதும் ஆஸ்திரேலியாவில் கால்பதிக்க முடியாது என அமைச்சர் டட்டன் கூறியுள்ளார். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 96 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 79 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.83 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2 போட்டிகளைக் கொண்ட கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் முதலாவது ஆட்டம் நாளை பிரிஸ்பர்ன் கபா மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இதில் ஜோ பேர்ன்ஸ் மற்றும் டேவிட் வார்னர் ஆகியோர் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக தெரிவாகியுள்ளனர் என தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லேங்கர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வேகப்பந்து வீச்சாளர்கள் மிச்சல் ஸ்டாக், பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹெசல்வுட் ஆகிய மூவரும் முதலாவது டெஸ்ட் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
They all deserve to be in the squad, and that's, you know, hopefully we've selected a squad that can only beat Pakistan, and then we'll look at New Zealand, but can help us keep building a really strong Australian test team.
இதனிடையே 16 வயதுடைய வேகப்பந்து வீச்சாளர் நசீம் ஷா பாகிஸ்தான் அணியில் முதன் முதலாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய மண்ணில் முதலாவது சர்வதேச கிரிக்கெட்டினை ஆரம்பிக்கும் மிக குறைந்த வயதுடைய வீரர் நசீம் ஷா என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரக்பி விளையாட்டின் வொலபீஸ் அணியின் புதிய பயிற்சியாளராக டேவ் ரெனே நியமிக்கப்பட்டுள்ளார். 3.5 வருடங்களுக்கான ஒப்பந்தம் ஒன்றில் இன்று கைச்சாத்திட்டுள்ளார் அவர். நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரான 55 வயதான டேவ் ரெனே 2023 ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பைக்கான போட்டிகள் வரை ஆஸ்திரேலிய அணிக்கு பொறுப்பாக இருப்பார். தற்போதைய பயிற்சியாளர் மைக்கேல் சீக்கியா அவரிடம் இருந்து அடுத்த வருட ஜூன் மாதத்தில் தனது பொறுப்புகளை டேவ் ரெனே பெற்றுக்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்புதிய தெரிவானது இவ்விளையாட்டின் மீள் அமைப்பிற்கு பெரிதும் உதவும் என ரக்பி ஆஸ்திரேலியாவின் இயக்குனர் ரேலியின் காசில் கூறியுள்ளார்.
There is significant growth happening across the country. There's lots of positive stories to be told, and we need to keep telling those stories, and we also need the Wallabies to be successful.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 23 செல்சியஸ். அடிலேட் குளிரான மாற்றம் ஏற்படும், 21 செல்சியஸ். மெல்பர்ன் மிகவும் சூடான காலநிலை, 39 செல்சியஸ். ஹோபார்ட் மிகவும் சூடான காலநிலை, பின்னேறம் மழை பெய்யும் சாத்தியமுண்டு, 33 செல்சியஸ். கன்பரா மிகவும் சூடான காலநிலை, 38 செல்சியஸ். சிட்னி புகை மூட்டமாக இருக்கும், வேகமாக காற்று வீசலாம், 28 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 29 செல்சியஸ். டாவின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.